ඊළඟට ගරු හේෂා විතාන මන්ත්‍රීතුමා ඊට ප්‍රථම කවුද හේෂා විතාන මන්ත්‍රීතුමා කතා කරන්න
ගරු මූලස්නාරුඩ මන්ත්‍රීතුමියනි 2017 වසරේ සඳහා අයවැය ගැන සාමාන්‍ය විවාදයේදී අදහස් දක්වන්න අවස්ථාව ලැබීම මම සතුටු වෙනවා මම මගේ අදහස් දැක්වීම ආරම්භ කරන ප්‍රථම මාටින් ලූතර් කියන කළු ජාතික අයිතීන් ආරක්ෂා කිරීමේ අරගලයේ නායකතුමා මෙසේ ප්‍රකාශ කර තිබෙන වැකියකින් මගේ කතාව ආරම්භ කරනවා Life's most persistent and urgent question is, what are you doing for others? Living is a form of not being sure, not knowing what next or how. The moment you know how, you begin to die a little. ඒ කියන්නේ ජීවිතයේ නිරන්තරයෙන්ම ඉස්මතු වන හා වහා පිළිතුරු සපයුතු ප්‍රශ්නය වෙනුවේ ඔබ අනකා වෙනුවෙන් කරුණුවේ කුමක්ද යන්නේ? ජීවත් වීම යනු අවිනිශ්චිත වූත් එළඹෙන මොහොතේ කුමක් කවර ආකාරයකින් සිදුවේදයි කිව නොහැකිවුත් ආකෘතියක්. ඔබේ අවබෝධ කරගන්න අවස්ථාවේදී ක්‍රමක්‍රමයෙන් ඔබගේ මරණය ආරම්භ වේ යන්නේ. මේ උතුම් කියමනක් සමගින් මගේ අදහස් දැක්වීම මම ආරම්භ කරන්න බලාපොරොත්තු වෙනවා. අපේ රට පහුගිය වසර 10ක් පුරා විනාශ මුඛය කරා ගෙන ගිය අඳුරු යුගය අවසන් කරමින් 2015 ජනවාරි 8 වෙනිදා සිදු වූ නිහඬ විප්ලවයත් සමගින් යහපත් දේශයක් සර්ණමය සංවර්ධන යුගයක් නිර්මාණය කිරීම සඳහා අඩිතාලමක් දමන අයවැයක් විදිහට මම මේ අයවැය හඳුන්වන්න කැමතියි. පසුගිය කාල වකවානුව පුරා මේ රටේ රාජ්‍ය දේපළ රාජ්‍ය ධනය පරිහරණය කරේ පෞද්ගලික න්‍යායපත්‍රයන්ට අනුකූලව. ගජමිතුරන් පිනවන්න ගජමිතුරන්ගේ අවශ්‍යතාවය අනුව තමයි
රාජ්‍ය දේපළ ඕඩර් ප්ලීස් ගරු නියෝජ්‍ය කාර්යක සභාපතිතුමා මූලාසනෙට
කන්ටිනියු
ගරු නියෝජ්‍ය කාර්යක සභා සභාපතිතුමනි ඒ සීමිත පිරිසකගේ අවශ්‍යතාවයන්ට අනුව තමයි රජයේ දේපළ රාජ්‍ය මුදල් ජාතික ධනය භාවිතා කරේ. ඒක මේ ජනවාරි 2015 ජනවාරි 18 වෙනිදා වෙනස් වුණාට පස්සේ අද මේ කතා කරපු මහත්තුරුන්ට මේක දරාගෙන ඉන්න බෑ. අර ගැරන්ඩින්ට ලාඹු තෙල් ගැහුවම දුවන වගේ භූමි තෙල් ගැහුවම දුවන වගේ ඒකාබද්ධ විපක්ෂය කියා ගන්න කල්ලි අද විකාරෙන් කෑ ගහනවා. මම දැක්කා මීට පෙර කතා කරපු විමල වීර දිසානායක මන්ත්‍රීතුමා තනිකර මන්ත්‍රීවරයෙක් ඉදිරියේ නික ආවේශ වෙච්ච අර යකඳුරෙක් ඇදුරෙක් අපේ ගම්වල අර මේ දෙහි කපන යකඳුරෙක් වගේ තමයි මෙතන කා ගැහුවේ. ගරු අග්‍රාමාත්‍යතුමාට දෝෂාරෝපණය මේ අද විකාර වැටලා තියෙන්නේ. බලාගෙන හිටියා මේ ආණ්ඩුව බිම ගස්සන්න, මේ ආණ්ඩුව දන ගස්සන්න, මේ අයවැයේ අල්ලගෙන විල්ලා පතුරු ගහන්න. මතක තියාගන්න ඕන මන්ත්‍රීතුමාලා මේ දඟලන්නේ රටේ ජනතාවත් එක්ක. මේ රටේ ජනතාව බලාපොරොත්තු වුණේ එදා අවුරුදු 10ක් මේ රටේ ජනතාව වෙනුවෙන් ඔබ මේ රටේ කරේ මොකක්ද කියන එක හොඳ අවබෝධයෙන් ඉඳලා තමයි ජනවාරි 8 වෙනිදා මේ තීන්දුව ගත්තේ. දැන් ජනවාරි 8 වෙනිදායින් පස්සේ ගත්තේ මේ තීන්දුව යථාර්ථයක් කරන්න අද මේ අයවැය නියම අහිංසක මිනිස්සු වෙනුවෙන් ගමේ ගොඩේ ඉන්න දුප්පත් මිනිහගේ ඉඳලා මේ රටේ ඉහළ පෙළේ මේ රටේ ආයෝජනය කරලා මේ රටේ වෙනුවෙන් කැපකිරීම කරන මහා විශාල පරාසයක් තුල සියලු දෙනාට පිළිගන්න පුළුවන් අයවැයක් විදිහට තමයි ගරු මුදල් ඇමතිතුමා ඊයේ ඉදිරිපත් කරේ. නිසා අපි කියනවා මේක හරි අවබෝධයෙන් කටයුතු කරන්න. තමන්ගේ දේශපාලන උමනාකම්, තමන්ගේ දේශපාලන කුහකකම් වෙනුවෙන් තමන්ගේ බලාපොරොත්තු වෙච්ච ඒ අරමුණු කරා යන්න බැරි වුණාම පුජ්‍යලිකව මම දැක්ක ගරු අග්‍රාමාත්‍යතුමාට විරුද්ධව ප්‍රකාශයක් කරනවා. මම මේ කවුද මේ කියන්නේ? රනිල් වික්‍රමසිංහ කියන මේ රටේ කීර්තියක් දිනාගෙන ඔය කිය නායකයෝ කියා ගන්නා පිරිස වගේ කුණු නොගාගත්තේ නැති ශ්‍රේෂ්ඨ නායකයෙකුට විරුද්ධව කතා කරන්න මම හිතන විමල වීර දිසානායක මහත්තුමා පව්. එතුමා මම මෙතන නෑ දැන්. එතුමා පව් මේ තරම් පාත් අත්තර වැටෙන්න වෙච්ච වීම පිළිබඳ. සා අද අපි මේ අයවැය ගැන කතා කරනකොට මේ අයවැය බලාගෙන ඉන්න පුළුවන් අර පහුගිය කාලේ වගේ අයවැයක් විදියට මේක බලාගෙන හිටියා ඒකබද විපක්ෂයේ කල්ලිය. මේක අපිට අපි බලාපොරොත්තුන්න මේ අයවැයෙන් එදා මහින්ද රාජපක්ෂ ජනාධිපතිවරයාගේ යුගයේ අයවැය ගෙනාවේ ඊළඟ වසර ගැන හිතල විතරයි. කඩින් කඩ තියපු මැතිවරණ ගැන හිතල විතරයි. ඊළඟ අවුරුද්දේ තියෙන මැතිවරණ ටික ඉලක්ක කරගෙන තමයි අයවැය හැදුවේ. මේ රටේ පහුගිය අවුරුදු 10 තුනේ ඔන්න ඔයගේ පැලැස්තර අයවැයක්. ඒ පැලැස්තර අයවැයෙන් බලාපොරොත්තු වෙන්නේ ජනතාව తాවකාලික වින්දනයක් දීලා ජනතාවගේ දීර්ඝකාලීන මේ රටේ ආර්ථිකය ගැන නැත්නම් මේ රටේ ජනතාවගේ අහිංසක මිනිසුන්ගේ බලාපොරොත්තු ගැන හිතන්නේ නැතුව තමන්ගේ දේශපාලන ව්‍යාපාරය ශක්තිමත් කරගන්න විතරයි. ඒකට හොඳම උදාහරණ තමයි අපි දැක්ක 2015ට අයවැයට මහා ලොකු ජනතා අල්ලසක් දීලා සූදානම් වුණා මේ රටේ නැවතත් බලය අරගන්න. තමන්ට අවුරුදු 6ක් තිබිච්ච බලය අවුරුද්දක් ඉතුරු තියෙද්දි වෙනස් කරගෙන දැන් මෙහි විකාර දොඩවන්න උනේ ජනතාව තේරුම් ගත්ත මේ අවුරුදු 10 තුල ජනතාව රවට්ට රවට්ට අරගෙන ගියේ රට අනාගතයට අරගෙන යන ගමනක් නෙමෙයි. ඉතින් අපි මේ වෙලාවේ මතක් කරලා දෙනවා අද මේ අයවැය ගෙනහල්ලා තියෙන්නේ తాවකාලිකව ජනතාව සතුරු කරන විදිහට නෙමෙයි. මේ රටේ මේ බිලියන 9000ක් වන මහා විශාල ණය ප්‍රමාණය ගෙවන්න මේ රටේ අහිංසක මිනිස්සුන්ගෙන් බදු අය කරගෙන කරන්න බෑ කියන එක අපි මේ රජයේ තේරුම් අරන් තියෙනවා. මේ රජය දන්නවා මේ සා විශාල ණය මුදලක් ගෙවන්න අහිංසක මිනිස්සුන්ගේ බදු මුදල් වලින් බෑ. ඉතින් මේ රටේ ආයෝජකව ගේන්න ඕන. ඒ ආයෝජකව ගෙනාලා ආයෝජනය වැඩි කරපු තරමට තමයි අපේ අපනයන ශක්තිය වැඩි වෙන්නේ. ඒ අපනයනේ ආදායම වැඩි වීම තුලින් මේ ණය ගෙවන හැර වෙන විකල්පයක් නැහැ කියන එක ගරු මුදල් නැමැත්තුමා ගරු අග්‍රාමාත්‍යතුමාගේ මධ්‍ය කාලීන ආර්ථික ඒ ප්‍රතිපත්ති තුලින් හඳුනගෙන තියෙන නිසා අවුරුදු 5ක් ඉලක්ක කරගත්ත අයවැයක් තමයි ඉදිරිපත් කළ තියෙන්නේ. ඉතින් අද මේක ගැන මම දැක්ක උදේ බන්දුල ගුණවර්ධන අපේ හිටපු ඇමතිතුමා පුදුමාකාර ප්‍රකාශ ටිකක් කරා. එතුමාට මං හිතන්නේ පස්සේ එතුමා කරපු ප්‍රකාශ ගැන එතුමාට ලැජ්ජ හිතෙනවා ඇති. එතුමා කිව්වා මේ රටේ ආර්ථිකයේ ශක්තිමත් ස්වර්ණමය යුගයේ විදියට මහින්ද රාජපක්ෂ ජනාධිපතිවරයාගේ කාලේ තිබුණා කියලා. හැබැයි අපි අහන ඔය කියන ස්වර්ණමය යුගයේ තිබුණා නම් ඔය කියන ශක්තිමත් ආර්ථිකයේ තිබුණා නම් ඔය කියන බලාපොරොත්තු සහිත අනාගතය ජනතාවට දෙන ආර්ථිකයක් තිබුණා නම් ඇයි ඔබතුමාලා ජනවාරි 8 වෙනිදා එළියට විසිකරේ ජනතාව? ඇයි ඔබතුමාලා ජනවාරි 8 වෙනිදා අකුලගෙන යන්න උනේ? අපි කියනවා රටේ ජනතාව බලාපොරොත්තු වෙන්නේ මේ සීනි බෝල දෙන සුන්දර කතා කියන ආර්ථිකයක් නෙමෙයි. අපි දැක්ක පහුගිය කාල සීමාව තුල මේ රටේ ඔය සංවර්ධනයේ නාමයෙන් කරපු ව්‍යාපෘති වල තියෙන தත්ත්වය කොහොමද කියලා මම මේ වෙලාවේ එකක් උදාහරණයක් විදිහට දක්වන්න කැමතියි. ගරු කාර්ක සභා සභාපතිතුමනි, හම්බන්තොට වරාය වෙනුවෙන් රජයේ වියදම රුපියල් බිලියන 175යි, ශ්‍රී ලංකන් ගුවන් සේවය වෙනුවෙන් බිලියන 51.6යි, මත්තල ගුවන්තොටුපළ වෙනුවෙන් බිලියන 27.5යි. මෙන්න මේ වගේ මහා විශාල ව්‍යාපෘති ගණනාවක් අද මෙහෙයුම් මලාභය විතර වාර්ෂිකව අපි ගෙවනවා. හම්බන්තොට වරායට බිලියන 18.8ක්, ශ්‍රී ලංකන් ගුවන් සේවයට බිලියන 17.7ක්, මත්තල ගුවන්තොටුපළ වෙනුවෙන් බිලියන 5.9ක්. මෙන්න මේ ව්‍යාපෘති කරලා මේ ව්‍යාපෘති වලින් බලාපොරොත්තු වෙන සැලසුමක් නැතුව ඔහේ අයාලේ යන තමන්ගේ නම ගහගන්න බෝඩ් ලෑල්ලට ව්‍යාපෘති කිරීමේ ඒ පාපය තමයි අද මේ රටේ අහිංසක ජනතාවට ගෙවන්න වෙලා තියෙන්නේ. ඒ පාපය තමයි අද එක්සත් ජාතික පක්ෂේ අපි අරගෙන මේ පවු ටික තමයි පහුගිය අවුරුද්ද පුරා ගරු රනිල් වික්‍රමසිංහ අග්‍රාමාත්‍යතුමා මේ රටේ ජනතාව බේරගන්න ගෙව්වේ. අද ජාත්‍යන්තරයේ පුරා ගිහිල්ලා ජාත්‍යන්තරයේ මේ රටේ ඇති වෙලා තිබිච්ච ඒ අපකීර්තිය නැති කරගෙන ජාත්‍යන්තර ශ්‍රී ලංකාව කියන මේ මාතෘභූමිය ගැන අවබෝධයක් ලබා දීලා ආයෝජකව මේ රටට ගේන්න පුළුවන් වසරක් තමයි අපි අවසන් කරේ. ඉතින් හම්බන්තොට හෙට අනිද්ද වෙනකොට අක්කර 15000ක විශාල භූමි ප්‍රදේශයක මේ කර්මාන්ත ටික අරනකොට මේ කර්මාන්ත ටික ආරම්භ කරනකොට මං හිතනවා ඔය ආශ්චර්ය කියාගත්ත හම්බන්තොට අපේ හිටපු නායකයෝ ආශ්චර්ය කියාගත්ත හම්බන්තොට නායකයන්ට මම මතක් කරලා දෙන්න කැමතියි. ඔය ආශ්චර්ය ගෙනාපු හම්බන්තොට දිස්ත්‍රික්කයේ මේ පහුගිය 2015 වෙනකොට ඉඩමක් නැති ගෙයක් නැති මිනිස්සු 10249ක් ඉන්නවා. 10249ක් වෙච්ච මේ අහිංසක මිනිස්සු වෙනුවෙන් ගෙයක් දොරක් නැහැ, වතුර ටිකක් දෙන්න බැරුණා. හැබැයි කාර් රේස් දුවන්න අක්කර ගණන් ඉඩම් වෙන් කරගෙන කාර් රේස් දුවන්න ට්‍රැක් හදා ගන්න පුළුවන් වුණා. හැබැයි මේ සියලු දේවල් බලාගෙන ජනතාව ඉඳලා තමයි ජනවාරි 8 තීන්දුව ගත්තේ. ඉතින් අපි කියනවා මහින්ද රාජපක්ෂ ජනාධිපතිතුමා හම්බන්තොට ගෙනාපු ආශ්චර්ය වැසිකිලි නැත්නම් සනීප ආරක්ෂක පහසු ගන්න නැති 8400ක් හම්බන්තොට දිස්ත්‍රික් ඉඳිද්දි තමයි එතුමා ආශ්චර්ය ගේන්න හැදුවේ. ඉතින් අපි කියනවා අද මේ තියෙනවා රටේ දැවැන්ත දේශපාලන වෙනසත් එක්ක ඇති වෙලා තියෙන සංවර්ධන ගමනේ පළවෙනි පියවර අපි 2017 මේ අයවැයත් එක්ක ආරම්භ කරනවා. මේක ආරම්භ කරන එක බලාගෙන ඉන්න බැරි බන්දුල ගුණවන්දර මහත්තයලා ඔය කෑ ගහන අපේ පුංචි පුංචි දේශපාලන කල්ලිටිකට කියනවා මේක අවබෝධයෙන් අධ්‍යයනය කරන්න. මේ රටේ අධ්‍යාපන විනය මොනතරම් ප්‍රගමනයක් මේ වෙනකොට ආරම්භ කරන්න කටයුතු කරලා තියෙනවද? ඒ වගේම විශේෂයෙන් මතක් කරන්න ඕන අයවැය කතාවේදී ප්‍රකාශ කරා වගේ රට නැවත නැවතත් මේ ණයවලින් මිදිලා 2020 වෙනකොට මේ රට හිර වෙන්න තියෙන මේ ණය උගුලෙන් බේරගන්න ගරු අග්‍රාමාත්‍යතුමා චීනය විසින් මහින්ද රාජපක්ෂ යුගයේ ගත්ත මහා දැවැන්ත ණය උගුල චීනය වෙත පවරලා අහිංසක මිනිස්සු වේ ඔළුවෙන් බර අඩු කරලා අපි ආරම්භ කරන්නේ රටේ සංවර්ධනය නියම සංවර්ධනයක් කරා ගෙන යන ගමන් යුගයක් කියලා මතක් කරන ගමන් ගරු කාර්ක සභා සභාපතිතුමනි මගේ වචන කීපය අවසන් කරනවා. 2017 මේ අයවැය විවාදයට සම්බන්ධ වෙන සෑම මන්ත්‍රීවරයෙකුටම විපක්ෂ වේවා ආණ්ඩුවේ වේවා හැම කෙනෙකුට වගකීමක් තියෙනවා. තමන් නියෝජනය කරන අහිංසක මිනිස්සු වෙනුවෙන් මේ පාර්ලිමේන්තුව නියෝජනය කරන දේශප්‍රේමී මන්ත්‍රීවරු විදිහට ජනතාව විදිහට මේ රට නැවතත් එදා 1965 මැලේසියාවෙන් වෙන් වෙලා සිංගප්පූරුව ලීක්වාන්නු 1990 වෙනකොට මේ සිංගප්පූරුව සංවර්ධිත රටක් බවට පරිවර්තනය කරා වගේ අද රනිල් වික්‍රමසිංහ අග්‍රාමාත්‍යතුමා මෛත්‍රීපාල සිසේන මැතිතුමත් එකතු වෙලා මේ ආරම්භ කරන සංවර්ධන යුගය තව අවුරුදු 10ක් 15ක් යනකොට ශ්‍රී ලංකාවත් සංවර්ධිත රටක් බවට පත් කරන්න යන ඒ ඓතිහාසික ගමනට ශක්තියක් දීමේ වගකීම කාටක් තියෙනවා? මේකෙන් බැහැර වෙන්න කාටවත් බෑ කියන එක ප්‍රකාශ කරමින් මගේ ගැටි වදන කීපය අවසන් කරනවා. මේ අයවැයට සුබ පතමි.
බොහොම ස්තුතියි ඔනරබල් අරවින්ද කුමාර්.
வாய்ப்பளித்த அவையின் பிரதி தலைவர் அவர்களுக்கு நன்றி. இன்று நாங்கள் 2017 வருடத்திற்கான வரவு செலவு திட்ட விவாதத்தில் கலந்து கொண்டு எங்களது கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று இந்த நாட்டின் பொருளாதாரத்தை உற்று நோக்கும் பொழுது இந்த நாட்டை ஒரு வர்க்கத்தினரின் செயல்பாட்டினால் குட்டிச்சுவராக்கிவிட்டு போன தன்மையை நாங்கள் பார்க்கின்றோம். இப்பொழுது இந்த நாட்டிலே ஒரு பொருளாதார யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நல்லாட்சியிலே அதிமேதகு ஜனாதிபதி அவர்களின் தலைமையிலும் கௌரவ பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்க அவர்களின் தலைமையிலுமே இந்த பொருளாதார யுத்தத்தை கொண்டு செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கின்றது. ஒரு பாரிய பொருளாதார சுமையை இவர்களின் தலையிலே சுமத்திவிட்டு இந்த நாட்டை முன்பு ஆட்சி புரிந்தவர்கள் இன்று வெளியிலே இருந்து வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். வரி விதிப்பை பற்றி பல்வேறு கூச்சல்கள், வரி விதிப்பு மக்களுக்கு பாரிய சுமையை ஏற்படுத்தியிருக்கின்றது என்ற கூச்சல், இவ்வாறு வரியை பற்றி கூச்சல் போடும் இந்த எதிர்கட்சியினர் தங்களது ஆட்சி காலத்திலே ஒரு சிலிண்டர் கேஸின் விலையை 2600 ரூபாய் என்ற வகையிலே நிர்ணயித்து அதனை விற்பனை செய்து கொண்டிருந்தது. ஆனால் இப்பொழுது அதன் விலை 50% குறைக்கப்பட்டிருக்கின்றது. அப்படியென்றால் கடந்த ஆட்சியிலே ஒவ்வொரு வீட்டு பெண்மணியிடமிருந்தும் ஒவ்வொரு குடும்பத்தினரிடமிருந்தும் 100% வரி அறவிடப்பட்டிருப்பதை இந்த ஒரு விடயமே எடுத்துக்காட்டுகின்றது, நிரூபித்து காட்டுகின்றது. அப்படியென்றால் வரியை பற்றி பேசுவதற்கு எவ்வித அருகதையும் மற்றவர்களுக்கு இல்லை என்பதை நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அதே நேரத்தில் இந்த வரவு செலவு திட்டத்தை பற்றி பேசும்போது இந்த வரவு செலவு திட்டத்தின் உள்ளடக்கங்களை பார்க்கும்போது நான் எனது பேச்சை இந்த வரவு செலவு திட்டம் சம்பந்தமாக இரண்டாவது முறையாக இந்த சபையிலே நடத்துகின்றேன். 2016 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் கடந்த வருடம் முன்வைக்கப்பட்ட போது அதிலே ஒரு பெரிய ஆர்வத்தை நான் காட்டவில்லை. அந்த வரவு செலவு திட்டத்தை பற்றி ஒரு ஆதங்கத்தோடு எனது கருத்துக்களை முன்வைக்க வேண்டிய ஒரு நிலைமை அப்பொழுது இருந்தது. ஆனால் இந்த 2017 வரவு செலவு திட்டம் முன்வைக்கப்பட்ட போது அதனை மிக ஆழமாக பார்த்தபோது, உற்று நோக்கிய போது, அனைவருக்கும் நன்மை பயக்கும் ஒரு வரவு செலவு திட்டமாக இதனை பார்க்க வேண்டியிருக்கின்றது. இந்த நாட்டிலே வாழும் சிங்கள, தமிழ், முஸ்லிம் மக்கள் அனைவரையும் அரவணைத்துக் கொண்டு அனைவரையும் சமப்படுத்தும் ஒரு வரவு செலவு திட்டமாக இந்த திட்டத்தை பார்க்க வேண்டியிருக்கின்றது. அதே நேரத்தில் மலையகத்தை பற்றி நான் இங்கு விசேடமாக குறிப்பிட வேண்டும். ஏனெனில் நான் மலையகத்தை சார்ந்த ஒரு பிரதிநிதி. மலையக அபிவிருத்தி வேலைகளில், அபிவிருத்தி பணிகளிலே இந்த வரவு செலவு திட்டத்தின் ஊடாக பல்வேறு அனுகூலங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. விசேடமாக மலையகத்திலே புறையோடி போயிருக்கும் ஒரு பிரச்சினைதான் குடியிருப்பு பிரச்சினை. 200 எமக்கு இந்த நாட்டிலே அவமான சின்னங்களாக இருப்பவை மலையத்தில் உள்ள லைன் அறைகள். ஆகவே இன்று மலையக மக்களும் கௌரவமாக வாழக்கூடிய ஒரு சூழலை இந்த வரவு செலவு திட்டம் ஏற்படுத்தி இருக்கின்றது. சுமார் 25,000 வீடுகளை அடுத்த வருடம் அமைப்பதற்கான யோசனை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. 7 காணிகளுக்கு சொந்தக்காரர்களாக மலையக மக்களை மாற்றுவதற்கான யோசனை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு மலையக மக்களின் அடிப்படை தேவைகளை புரிந்து கொண்டு இந்த வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்காக கௌரவ நிதியமைச்சர் ரவி கருணாநாயக் அவர்களுக்கு நான் எமது சமூகம் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அது மாத்திரமல்ல, வடகிழக்கு மிக நீண்டகால யுத்தத்தின் பின் இப்பொழுது சிறிது சிறிதாக வடக்கும் கிழக்கும் வளமைக்கு திரும்பிக் கொண்டிருக்கின்றது. வடகிழக்கின் அபிவிருத்தி தொடர்பாகவும் பல்வேறு முன்மொழிவுகள் இந்த வரவு செலவு திட்டத்திலே உள்ளடக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதையும் நாங்கள் வரவேற்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த வரவு செலவு திட்டத்தின் ஊடாக அனைத்து தரப்பினரையும் ஒன்றிணைத்த சமூக அபிவிருத்திக்கான கொள்கையை கொண்ட ஒரு வரவு செலவு திட்டம், அறிவை மையப்படுத்திய பொருளாதார முறையை ஏற்படுத்துவதற்கான ஒரு வரவு செலவு திட்டம், விவசாயத்தை ஊக்குவிப்பதற்கான ஒரு வரவு செலவு திட்டம், தேயிலை, ரப்பர், தெங்கு பொருட்களை அபிவிருத்தி செய்வதற்கான முன்மொழிவுகளை கொண்ட ஒரு வரவு செலவு திட்டம், 15,000 உயர்தர பால்மாடுகள், 15,000 உயர்தர பால்மாடுகளை நாங்கள் ஒரே வருடத்தில் இந்த நாட்டிற்கு கொண்டு வந்து அதன் ஊடாக பால் உற்பத்தியை மேற்கொள்ள முடியும் என்றால், இறக்குமதி செய்யப்படும் அந்நிய செலாவணியை, பால்மாவுக்கென செலவிடப்படும் அந்நிய செலாவணியை நாங்கள் வெகுவாக குறைக்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் மலையகத்தை பொறுத்தளவிலே, தோட்டப்புறங்களை பொறுத்தளவிலே, இந்த பாட்பண்ணையிலே மிக அதிகம் காட்டும் மக்களாக மலையக மக்கள் இருக்கின்றார்கள், தோட்டப்புற மக்கள் இருக்கின்றார்கள். ஆகவே இவ்வாறு தருவிக்கப்படும் மாடுகளிலே கணிசமான மாடுகளை மலையகத்திற்கும் வழங்குவது உசிதமானதாக என்று நான் இந்த உயரிய சபையிலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். பல்வேறு அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டிருக்கின்றது. கேஸ், நான் ஏற்கனவே கூறியதை போல கேஸின் விலை, அதாவது சமையலுக்கான எரிவாயு, அதற்கான விலையும் கூட 25 ரூபாயினால் இப்பொழுது மேலதிகமாக குறைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே 2,600 ரூபாய் என்ற வகையில் இருந்த அந்த சமையல் எரிவாயுவின் விலை இன்று அரைவாசியாக குறைக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி என்றால் 100% விலை குறைப்பு. அப்படி என்றால் ஏற்கனவே 100% வரி அறவிடப்பட்டிருக்கின்றது என்பது இதிலே இருந்து உறுதிப்படுத்தப்படுகின்றது, உத்தரவாதப்படுத்தப்படுகின்றது. அதே நேரத்தில் வரி செலுத்துவோரை ஊக்குவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு, அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு வரி சலுகைகள் வழங்கப்பட்டு இருப்பதையும் நாங்கள் இந்த இடத்திலே குறிப்பிட வேண்டும். சிரேஷ்ட பிரஜைகளுக்கான வட்டி வருமானத்திலே சலுகை, ஐந்து வயது தொடக்கம் 19 வரையிலான அனைத்து பாடசாலை மாணவர்களுக்கும் 2 லட்சம் ரூபாய் பெறுமதியான காப்புறுதி. இதுவரையிலும் எந்த ஒரு அரசாங்கத்திலும் இவ்வாறான முன்மொழிவுகள் வைக்கப்பட்டதில்லை, முன்வைக்கப்பட்டதில்லை. எந்த ஒரு பள்ளி மாணவனுக்கும் அரசாங்கத்தினால் காப்புறுதி வழங்கப்படும் யோசனை முன்வைக்கப்பட்டதில்லை. ஆனால் இந்த வரவு செலவு திட்டத்தின் ஊடாக அந்த யோசனை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. உயர்தரத்தில் படிக்கும் மாணவர்கள், உயர்தரத்தில் மாணவர்களுக்கு கற்பிக்கும் ஆசிரியர்கள் என்ற வகையிலே சுமார் 1,85,000 மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்குமான அந்த டெப் எனப்படும் அந்த கருவி வழங்கப்படும் யோசனை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த யோசனை உண்மையிலேயே உயர்தரத்திலே கல்வி கற்கும்
மாணவர்களுக்கும் 3 நிமிடங்கள் இருக்கின்றது,
பெரும் வாய்ப்பாக வளங்களாக அமைகின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆகவே இந்த வரவு செலவு திட்டத்திற்கு அனைத்து தரப்பினரும் ஆதரவு வழங்க வேண்டும். எதிர்கட்சி ஆளும் கட்சி என்ற அந்த வேற்றுமை இல்லாமல் மக்களின் மேம்பாட்டுக்காக தயாரிக்கப்பட்ட வரவு செலவு திட்டம், இந்த நாட்டின் எழுச்சிக்காக தயாரிக்கப்பட்ட வரவு செலவு திட்டம், நாடு மூழ்கி போயிருக்கும் பொருளாதார சிக்கலிலே இருந்து மீட்டெடுக்கும் ஒரு வரவு செலவு திட்டம் என்ற வகையிலே இருந்து இந்த உயரிய சபையிலே அனைத்து தரப்பினரும் இதற்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக் கொள்கின்றேன். அது மாத்திரமல்ல, மதுரை மாவட்டத்தை பொறுத்தளவிலே நான் பிரதிநிதித்துவப்படுத்தும் மாவட்டம், அந்த மாவட்டத்திற்கு தற்போது இந்த நாட்டிலே இருக்கும் அதிவேக வீதியை விஸ்தரிக்கும் ஒரு முன்மொழிவும் இந்த வரவு செலவு திட்டத்திலே முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி என்றால் மதுரையும் இவ்வாறான ஒரு அதிவேக வீதி அமைக்கப்பட்ட பின்பு மதுரையும் கொழும்பும் மிக நெருக்கமாக வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். உதாரணத்திற்கு சொல்லுவார்கள், மதுரையை பொறுத்தளவிலே மதுரை கோச்சிட நங்கவாக என்று சொல்லுவார்கள். அப்படி என்றால் மதுரை கோச்சியில ஏறினால் போய்கொண்டே இருக்க வேண்டும், பயணத்திற்கு முடிவே இல்லை. அவ்வாறு நிலைமைதான் மதுரைக்கு இருக்கின்றது, மதுரைக்கும் கொழும்புக்கும் இருக்கின்றது. ஆகவே இந்த அதிவேக வீதி அமைக்கப்பட்ட பின் மதுரை கொழும்புக்கு மிக அருகாமையிலே வந்து சேர்ந்துவிடும் என்பதிலே எவ்வித ஐயமும் இல்லை. அதுவும் கூட ஒரு நல்ல விடயமாக நாங்கள் பார்க்கின்றேன். அது மாத்திரமல்ல, வடமாகாணத்திலே புதிய தொழில் வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் முதலீடு மேற்கொள்வோருக்கு விசேட வரிச்சலுகை
உறுப்பினர்களை முடித்துக் கொள்ள வேண்டும்.
இந்த வரிச்சலுகையும் கூட இந்த நாட்டின் எதிர்காலத்திற்கு சுபீட்சமாக அமையும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அது மாத்திரமல்ல, வெளிநாட்டவர்கள் இந்த நாட்டிலே முதலீடு செய்வதற்கான அனைத்து வாய்ப்புகளும் ஏற்படுத்திக் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களின் வருகையை ஊக்குவிப்பதற்கான பல்வேறு சலுகைகள் இந்த வரவு செலவு திட்டத்தின் ஊடாக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு செய்வதன் ஊடாக வெளிநாட்டவர்களை நாங்கள் இங்கே வந்து முதலீடு செய்வதற்கான அந்த ஊக்குவிப்பை நாங்கள் மேற்கொள்கின்றோம். இந்த நாட்டிற்கு இன்று மிக அதிகமாக தேவைப்பட்டிருப்பது வெளிநாட்டு முதலீடுகள். வெளிநாட்டு முதலீடுகள் வந்து சேர்ந்தால் மாத்திரமே இந்த நாட்டின் பொருளாதாரத்தை நாங்கள் மேம்படுத்த முடியும், உயர்த்த முடியும். எனவே அந்த வகையிலே இந்த வரவு செலவு திட்டம் என்பது அனைத்து தரப்பினருக்கும் சுபீட்சத்தை கொண்டு வரும் ஒரு வரவு செலவு திட்டமாகவே நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இவ்வாறான ஒரு வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்த நிதியமைச்சர் கௌரவ ரவி கருணாநாயக்க அவர்களுக்கும், அதேவேளை அவரோடு இணைந்து வழிகாட்டியாக இருந்த பிரதம மந்திரி அவர்களுக்கும், இந்த நாட்டின் ஜனாதிபதி அவர்களுக்கும் நான் இந்த இடத்திலே மலையக மக்களின் சார்பிலே நன்றியினை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன்.
நன்றி.
எனவே வாய்ப்பளித்த அவையின் பிரதி தலைவர் அவர்களுக்கு நன்றி கூறி எனது உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.